السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
முஸ்லிம்கள் மீது தொழுகை கடமை என்பது நம்மில் எவருக்குத்தான் தெரியாது. திருக்குரான் பல இடங்களில் தொழுகையின் முக்கியத்துவம் குறித்து பல்வேறு சான்றுகள் மூலம் விளக்கி அதன் பக்கம் கவனம் ஊட்டியுள்ளது. ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தொழுகை இபாதத்தின் சத்தாகும். இன்னும் சொல்வதாயின், ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கூறினார்கள் என்றால், தொழுகைகளை விட்டுவிடுவது மனிதனை நிராகரிப்புக்கும் இணை வைப்புக்கும் அருகில் கொண்டு செல்கிறது. பிறகு அன்னார் தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி கூறும் பொழுது எடுத்துரைத்தார்கள், கியாமத்து நாளில் எல்லாவற்றுக்கும் முதலில் கணக்கு கேட்கப்படும் ஒரு காரியம் தொழுகையாகும். இந்த கணக்கு சரியாக இருக்கும் என்றால் அவர் வெற்றி பெற்றார், ஈடேற்றமடைந்தார். அதுவன்றி அவர் நஷ்டமடைந்தார், சேதமடைந்தார். பிறகு சிறுவர்களை தொழுகைகளை பேண வைப்பதற்காக ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் வழங்கியிருந்தார்கள். அன்னார் கூறினார்கள், 7 வயதை அடையும் பொழுது சிறுவர்களுக்கு தொழுகைகளை அறிவுறுத்துங்கள், 10 வயது அடையும் பொழுது தொழுகைகளை பேண வைப்பதற்காக சிறிது கடுமை காட்ட வேண்டி வந்தால் கடுமை காட்டுங்கள். பெற்றோரும் கூட தொழுகையை பேணுபவர்களாக இல்லை என்றால் சிறுவர்களை எப்படி கூற முடியும்? சிறுவர்கள் தமது கூட்டங்களில் இந்த ஹதீஸை கேட்டாலும் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டலை கேட்டாலும் கூட வீட்டில் தமது தந்தையாரை தொழுகையை பேணுபவராக காணவில்லை என்றால் அவர்களிடம் என்ன தாக்கம் ஏற்படும்? நிச்சயமாக அத்தகைய தந்தையரை உடைய குழந்தைகள் இந்த கட்டளைக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை என்றே கருதுவார்கள். இன்னும் சொல்வதாயின், இந்த கட்டளையின் முக்கியத்துவத்தை அலட்சியம் செய்வதுடன் ஒவ்வொரு இஸ்லாமிய கட்டளையின் முக்கியத்துவமும் அந்த சிறுவர்களின் உள்ளத்தில் இருந்து அழிந்துவிடும். அத்தகையோர் ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப தாமே நஷ்டமடைவர்களில் சேர்வதுடன் தமது சந்ததிகளையும் கூட நஷ்டமடைபவர்களில் இணைப்பவர்களாக இருக்கின்றனர். உலகியல் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக, உலகியல் முன்னேற்றத்திற்காக தாய் தந்தையர் கவலையை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் அசலான கவலைக்குரிய விஷயத்தில் பொருட்படுத்துவதில்லை. பிறகு ஒரு உண்மையான நம்பிக்கையாளருக்கு அவரது ஆன்மீக அழுக்குகள் அகல தொழுகை மட்டும் கடமையில்லை. ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு ஒரு உதாரணம் தந்தவாறு கூறியது போன்று, ஒருவரின் வீட்டுக்கு முன் ஓர் ஆறு ஓடுகிறது. அதில் அவர் ஒரு நாளைக்கு 5 முறை குளிக்கிறார். அவரது உடலில் ஏதாவது அழுக்கு இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? சஹாபா கூறினார்கள், அல்லாஹின் தூதரே, நிச்சயமாக எந்த அழுக்கும் இருக்காது. உடனே ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அதே போன்றே ஐவேளை தொழுகைகள். அல்லா தாலா அதன் மூலம் பாவங்களை மன்னிக்கின்றான், பலஹீனங்களை அகற்றுகின்றான். 5 தொழுகைகளை தொழுபவரின் ஆன்மாவில் எந்த அழுக்கும் இருக்காது. ஆகவே இதுவே தொழுகையின் முக்கியத்துவம் என்று ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓர் அழகிய உதாரணம் மூலமாக விளக்கினார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று இதில் தொழுவதற்கு மட்டும் கட்டளையிடப்படவில்லை. மாறாக உண்மையான நம்பிக்கையாளரான ஆணுக்கு இந்த ஆன்மாவின் அழுக்கை களைவதற்காக மேலும் தெளிவுபடுத்தினார்கள். ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எந்த மனிதர் வீட்டில் ஒது செய்து அல்லாஹ்வின் வீட்டிற்கு, அதாவது பள்ளிவாசலுக்கு சென்றாரோ, அங்கு ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ, அவர் பள்ளிக்கு செல்லும்போது எத்தனை அடி எடுத்து வைத்தாரோ, அவற்றுள் ஒவ்வொரு அடியிலும் ஒரு பாவம் மன்னிக்கப்படும், 2வது அடியில் ஓர் அந்தஸ்து உயர்த்தப்படும். அதாவது ஒவ்வொரு அடியும் அவருக்கு நற்பலன் தரக்கூடியதாக இருக்கும். பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஜமாத்து தொழுகையை பற்றி ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கக்கூடிய, அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ஸஹாபா ரிதுவானுல்லாஹி அலைஹிம் எப்போதுமே அல்லாஹுவை திருப்திப்படுத்த முயல்வதற்கு நமக்கு எப்போது வாய்ப்பு கிடைக்கும் என்றும், அவனை திருப்திப்படுத்தும் வழியை கற்பதற்கும் இயங்குபவர்களாக இருந்தார்கள். அவனது நெருக்கத்தை பெறவும் தமது பாவத்தில் இருந்து விலகவும் இயங்குபவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, கண்டிப்பாக கூறுங்கள். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உள்ளம் விரும்பாத நிலையிலும் நன்றாக உதவு செய்து தூரத்திலிருந்து பள்ளிக்கு நடந்து வந்து ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து இருப்பது ஆகியவை பாவத்திலிருந்து தூர விலக்குகின்றன. அன்னார் கூறினார்கள், இவ்வளவு மட்டுமில்லை, இது ஒரு வகை எல்லை பாதுகாப்பாகும். அதாவது நாட்டின் எல்லையில் படைகளை நிறுத்தி வைப்பதற்கு சமமாகும். எவ்வாறு நாட்டை பாதுகாக்க எல்லையில் படைகளை நிறுத்தி வைக்கிறார்களோ அதை போன்றதாகும். எல்லைகளில் ராணுவம் ஏன் நிறுத்தப்படுகிறது? காரணம் நான் கூறியது போன்று, நாட்டை பாதுகாப்பதற்காகவும் எதிரியின் தாக்குதலில் இருந்து காப்பாற்றப்படுவதற்காகவும், தாக்குதல் தொடுக்கப்பட்டால் உடனே அதனை எதிர்க்க ஆயத்தமாவதற்காகவும் இது செய்யப்படுகிறது. ஆகவே ஒரு நம்பிக்கையாளருக்கு எல்லாவற்றுக்கும் முதல் லாபத்தாகவும், அதிலிருந்து தப்புவதற்காக படைகளை நிறுத்தவும் தேவைப்படும் ஓர் ஆபத்து ஷைத்தானுடையதாகும், உலக ஆசைகள் என்னும் ஆபத்தாகும். இதனை ஷேத்தான் உள்ளத்தில் உருவாக்குகின்றான். அதன் மூலம் ஷேத்தான் தாக்குதல் தொடுக்கின்றான். அதிலிருந்து தப்புவதற்கு ஜமாத்துடனான தொழுகை என்பது படை பாதுகாப்பான முகாம் ஆகும். இது ஷேத்தானின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும். பாபத்திலிருந்து மனிதன் தப்புவான், நன்மையின் பக்கம் கவனம் உருவாகும். அதேபோன்று ஜமாத்துடனான தொழுகை தனியான தொழுகையை விட 27 மடங்கு அதிக நன்மை தருவதாகும். இதனையும் ஹதரத் நபீல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஜமாத்துடன் தொழும் தொழுகையின் முக்கியத்துவத்தை விளக்கியவாறு ஓரிடத்தில் கூறுகிறார்கள், ஜமாத்துடனான தொழுகையில் பெரும் பலன் வைத்துள்ளான். அதன் நோக்கம் ஒருமைப்பாடு உருவாவதாகும். பிறகு அந்த ஒருமைப்பாட்டை செயலளவில் கொண்டு வருவதற்கு வழிகாட்டலும் கவனம் ஊட்டலும் உள்ளது. ஒருவருக்கொருவரின் பாதங்கள் நேராக இருக்க வேண்டும், ஓரணியில் நேராக நிற்க வேண்டும். அதற்காக குதிகால்கள் சமமாக நேராக வைக்கப்படுகிறது. சஃப் வரிசை நேராக இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவருடன் நெருங்கியதாகவும் இருக்க வேண்டும். இதன் பொருள் என்னவென்றால், ஒரே ஒரு மனிதனின் கட்டளையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். எல்லோரும் ஓர் அணியாகிவிட்டால் ஒரே மனிதரை போன்று ஆகிவிடுவீர்கள். அதில் ஓர் ஆற்றல் உருவாகிவிடும். ஒருவரின் ஒளிகள் மற்றவரையும் ஊடுருவ முடியும். கூறுகிறார்கள், சுயநலம் உருவாக்குகிற பிரிவினைகள் இல்லாமல் போவதற்காக செல்வந்தரும் ஏழையும் ஆகிய எல்லோரும் ஓரணியில் திரளுகிறார்கள். சில விஷயங்கள் சிலரின் மூளையில் காணப்படுகின்றன. சுயநலம் காணப்படுகிறது, அதனை ஜமாத்து தொழுகை அழிக்கிறது. கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், மனிதனிடம் இந்த ஆற்றல் இருக்கிறது. அவர் மற்றவரின் ஒளிகளை ஈர்க்கிறார். ஒருவரிடம் அதிகமாக நன்மையின் தாக்கம் இருக்கும். நன்மையின் உயரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் என்றால் மற்றோரும் அதன் தாக்கத்தில் வருவார், அதன் தாக்கத்தை ஏற்பார். நன்மையின் தாக்கத்தை ஏற்பதற்கு ஜமாத்து தொழுகை பயன்படுகிறது. ஆகவே ஜமாத்து தொழுகையில் ஓர் ஒருமைப்பாடு வெளிப்படுகிறது. இதனை இறைவன் உம்மத்திடம் உருவாக்க விரும்புகிறான். அதே வேளையில் மற்றவரின் நன்மையின் தாக்கமும் ஏற்படுகிறது. ஆகவே ஒரே சஃபில் அதிகம் நன்மை செய்பவரும் ஆன்மீக ரீதியாக வளர்ச்சியடைந்தவரும் அதேபோன்று பலகீனமானவர்களும் நிற்கும் பொழுது பலகீனமானவர் மீது நன்மை செய்வோரின் தாக்கம் ஏற்படும். அவர்களிடம் நன்மையின் தாக்கமும் அதில் வளர்ச்சி பெறவும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கான ஆற்றலும் அதிகமாகிறது. இந்த ஒருமைப்பாடு உருவாகும் போது ஆன்மீக மேம்பாடு ஏற்படும் பொழுது ஷேத்தானிய சக்தி பலகீனமடையும். இக்காலத்தில் அல்லா தாலா ஹசரத் நபில் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை பேரன்பரை அனுப்பினான். அவர்கள் நமக்கு இபாதத் மற்றும் தொழுகையின் புரிதரனை உருவாக்குவதற்கான வழிகாட்டலை வழங்கினார்கள். நாம் ஒருபுறம் நமது ஆன்மீக நிலையின் மேம்பாட்டையும் அதனை நிலைநாட்டவும் வேண்டி ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையான அடியாரும் மசீஹே மவ்ஊதும் மஹ்தியே மவ்ஊதும் ஆக வந்தவரை ஏற்றதாக வாதித்துக் கொண்டு, மற்றொரு புறம் நமது அமல்கள் குறிப்பாக அடிப்படையான இஸ்லாமிய கட்டளையை பேணுவதில் பலகீனம் இருக்கும் என்றால், அடிப்படை கடமையில் பலகீனம் இருக்கும் என்றால், நமது படைப்பின் நோக்கத்தினை நிறைவேற்றுவதிலேயே பலகீனம் இருக்கும் என்றால், அல்லா தாலா ஏற்படுத்தியுள்ள குறைந்தபட்ச தரத்தை கூட நிறைவேற்றுவதில் நமக்கு பலகீனம் இருக்கும் என்றால், நமது ஆன்மீக நிலையில் முன்னேற்றம் மற்றும் அல்லாஹ்வின் கட்டளையின்படி நடப்பதற்காக ஹதரத் நபில் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளைக்கு செவிசாய்த்தவாறு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுள்ளோம் என்று நாம் எவ்வாறு வாதிக்க முடியும்? நான் கூறியது போன்று திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் ஐந்து தொழுகைகளின் முக்கியத்துவம் கூறப்பட்டுள்ளது. ஹஜரத் நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல்கள் மிகவும் தெளிவானவை. நான் கூறியது போன்று தொழுகை ஓர் அஹ்மதிக்கு கடமையாக இருக்கின்றது. அத்துடன் ஹஜரத் நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்து தொழுகையின் முக்கியத்துவத்தை கூறுகிறார்கள். அறிவுள்ள ஒவ்வொரு பருவ வயதை எய்தியவருக்கும் ஜமாத்துடன் தொழுவது கடமையாகும். ஆனால் இதன் பக்கம் முழுமையான கவனம் இல்லை என்பதை பார்க்கிறோம். பலகீனம் உள்ளது. சந்தேகமின்றி ஓர் உண்மையான மோமின் மீது தொழுகை கடமையாகும். அதில் அவர் கவனம் செலுத்த வேண்டுமானால், ஜமாத்தில் ஓர் அமைப்பு நிலைநாட்டப்பட்டுள்ளது. அந்த அமைப்பும் கூட கவனம் ஊட்ட வேண்டும், அதன் உண்மையை தெளிவுபடுத்த வேண்டும். நான் நிறைய ஹுத்பாக்களில் இவ்வாறு கவனம் ஊட்டுகிறேன். ஒரு கருத்தை விளக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் தொழுகையின் பக்கம் கவனம் ஊட்டப்படுகிறது. ஆனால் அதனை மேற்கொண்டு பரப்புவது முரப்பிகள் மற்றும் ஜமாத் அமைப்பின் பணியாகும். கவனம் ஊட்டுங்கள். ஒவ்வொரு ஜமாத் நபருக்கும் தொழுகையின் முக்கியத்துவத்தின் தூதை மீண்டும் மீண்டும் சேர்க்க வேண்டும். உண்மையில் நாம் அஹ்மதியாக இருப்பதன் உரிமையை நாம் எப்போது செலுத்த இயலும் என்றால், நாம் நமது தொழுகையை பேணியவாறு அதிலிருந்து ஆன்மீக ரசனை பெறும்போதுதான் அவ்வுரிமையை செலுத்த முடியும். இந்த ஆன்மீக ரசனையும் இன்பமும் கிடைக்க தொடங்கிவிட்டால் தொழுகையை பேணுவதில் சுயமே கவனம் ஏற்பட்டுவிடும். நான் இதன் பக்கம் கவனம் ஊட்டியவாறு கூறினேன், ஒவ்வொரு அஹ்மதியும் முதலில் தாம் தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. தாம் எவ்வாறு தொழ வேண்டும், உள்ளத்தில் ஓர் ரசனையை பெற்றுத்தரும் தொழுகையை எவ்வாறு பெறுவது? ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையினை பேணுவது குறித்து கவனம் ஊட்டியவாறு இந்த இன்பத்தினை எவ்வாறு பெறலாம் என்று விளக்குகிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், நான் பார்க்கிறேன். அன்னார் ஒரு உதாரணம் தருகிறார்கள். ஒரு குடிகாரர் போதை பழக்கம் உள்ள மனிதன் தனக்கு ரசனை முழுமையாக கிடைக்கவில்லை என்றால் குடித்துக் கொண்டே இருக்கிறான். போதையை பெறுவதற்காக குடித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு வகை போதை வரும் வரை செய்கிறார். ஓர் அறிவுள்ள மனிதனும் புத்திசாலியும் அதிலிருந்து பயனடைய முடியும். அதாவது ஓர் அறிவுள்ள மனிதனாக இருந்தால் இந்த உதாரணத்தில் இருந்து பயனடைய முடியும். எவ்வாறு பயனடையலாம்? தமது ஆன்மீகத்தை விரைவுபடுத்துவதற்காக, தொழுகையில் கவனம் செலுத்துவதற்காக தொழுகையில் தொடர்ந்து நிலைத்திருங்கள். முறைமையை பேணுங்கள். ஒருபோதும் விடாதீர்கள். கூறுகிறார்கள், ஒருவர் இன்பம் கிடைக்கும் வரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும். ஒரு குடிகாரரின் உள்ளத்தில் ஓர் இன்பம் இருப்பது போன்று, அதனை பெறுவது அவரது இலக்காக இருப்பது போன்று, குடிகாரர் குடிக்கும் பொழுது அவர் மனதில் இந்த வரம்பை நாம் அடைய வேண்டும், இவ்வளவு இன்பம் அடைய வேண்டும் என்று நிர்ணயித்துக் கொள்கிறார். பிறகு தமது போதையின் அந்த வரம்பை தொட்டு விடுகிறார் என்றால், ஒரு நம்பிக்கையாளரும் ஆன்மீகத்தில் தமக்கு தொழுகைக்காக தாம் வரம்பை அடையும் பொருட்டு நிர்ணயிக்க வேண்டும். இவ்வாறு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் நிரந்தர தன்மையுடன் செய்தால் அப்போதுதான் அந்த இன்பத்தை பெற முடியும். கூறுகிறார்கள், மனதில் உள்ள எல்லா ஆற்றல்களின் கவனமும் தொழுகையில் இந்த இன்பத்தை பெற வேண்டும் என்பதில் இருக்க வேண்டும். ஒரு தொழுகையாளி தொழும்பொழுது மனதில் இதனை கொள்ள வேண்டும், தனது எல்லா கவனமும் தன்னிடமுள்ள அனைத்து சக்திகளும் அனைத்தையும் அவர் பயன்படுத்த வேண்டும். தொழுகையின் இன்பத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக அதற்காக எண்ணத்தின் ஆற்றலை அதிகரிப்பது அவசியமாகும். எண்ணத்தின் ஆற்றல் இருந்தால் பிறகு நிரந்தர தன்மையின் காரணத்தால் இதனை பெற முடியும். பிறகு கூறுகிறார்கள், கலப்படமற்ற தூய எழுச்சியுடன் குறைந்தபட்சம் இந்த போதை பழக்கமுடையவரின் நிர்பந்த நிலையும் அமைதியற்ற நிலையும் போன்று துவா உருவாகி ஒரு ரசனை உருவாகிவிட்டால் பிறகு நான் கூறுகின்றேன், உண்மையாகவே கூறுகின்றேன், நிச்சயமாக நிச்சயமாக அந்த இன்பம் கிடைத்துவிடும். பிறகு ஒரு வேதனையும் கவலையும் நிம்மதியின்மையும் எனக்கு தொழுகையில் இன்பம் ஏற்பட வேண்டுமே என்று வரும்பொழுது இதனை தொழும்பொழுது மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வுக்கு முன் வெளிப்படுத்துகிறார் என்றால் பிறகு நிச்சயமாக உங்களுக்கு அந்த இன்பம் கிடைக்கும், ரசனை கிடைக்கும். நிரந்தர தன்மையுடன் தொழுகையில் இன்பத்தை பெறுவதற்காக செய்யப்படும் முயற்சியானது இறுதியில் ஒரு நேரத்தில் உள்ளத்தை கரைத்து அந்த இன்பத்தை தந்துவிடுகிறது. அன்னார் இதனை கவனம் ஓட்டியுள்ளார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், தொழுகை மானக்கேடான காரியம் மற்றும் தீமைகளில் இருந்து காப்பாற்றுகிறது. ஆனால் நாம் பார்க்கிறோம், மக்கள் கேள்வியும் கேட்கிறார்கள், தொழுது கொண்டிருக்கும் நிலையிலும் கூட மக்கள் தீய செயலை செய்கிறார்கள். இதற்கு பதிலாக அன்னார் கூறுகிறார்கள், அவர்கள் உண்மையுடனும் உயிருடனும் தொழுவதில்லை, மாறாக வழக்கம் மற்றும் சம்பிரதாயம் என்ற முறையில் விழுந்து எழுகிறார்கள். ஆகவே நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், அல்லாஹ் கூறுகின்றான், தொழுகை தீமையிலிருந்து காப்பாற்றுகிறது. நிச்சயமாக இது உண்மையாகும். அல்லாஹ்வின் சொல் பொய்யாக முடியாது. எவரிடம் தொழும் நிலையிலும் கூட தீமைகள் நிலை நிற்குமோ அவர்களின் தொழுகைகள் வெறும் வெளி தொழுகையாகவே இருக்கின்றது. அவர்கள் அதன் உயிரை புரியவில்லை. ஆகவே இது மிகவும் கவலை கொள்ளத்தக்க இடமாகும். நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஆய்வு செய்ய வேண்டும். நமக்கு இன்பமும் ரசனையும் கிடைக்கிறது என்றால் அல்லது எமக்கு இன்பமும் ரசனையும் கிடைத்திட வேண்டும் என்ற உறுதியான விருப்பம் இருந்தால் பிறகு நம்மில் ஒருவர் தொழுகையில் முறைமையை பேணாமல் எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வேளையில் அந்த இன்பத்தின் அனுபவம் ஏற்படுகிறது, ஏற்பட்டிருக்கலாம். பிள்ளைகள் பிரச்சனைகள் ஏற்பட்டால் நம்மில் பலர் தொழுகைகளில் அதிகமாக அழுவதை பார்க்கிறோம், நடுங்குகிறார்கள். நடக்கும்போது கூட அல்லாஹ்விடம் துவா செய்கிறார்கள், அதன் பக்கம் கவனம் ஏற்படுகிறது, அதனால் இபாதத்திலும் கவனம் ஏற்படுகிறது. ஏதாவது ஒரு வகையில் உள்ளத்தில் எண்ணம் உருவாகிறது. இந்நிலையில் வேதனையின் நிலையில் நிரந்தரமாக துவாவில் மூழ்கி இருக்கின்றார்கள். ஆனால் தமது ஆசை நிறைவேறிவிட்டாலோ பிரச்சனை அகன்றுவிட்டாலோ பிறகு பெரும்பாலாரின் நிலை அவர்களின் தொழுகைகளில் பணிவான துவா செய்வதில் சோம்பல் உருவாகிவிடுகிறது. ஆகவே ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், தொடர்ந்த முயற்சியுடன் நம்மிடம் ஓர் இலக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். நிலைமைகள் நன்றாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நெருக்கடியிலும் சரி வசதியிலும் சரி இந்த போதையின் நிலையை உருவாக்கத்தக்க இன்பத்தை பெற வேண்டும். வெறும் சொந்த சூழ்நிலைக்காக மட்டுமின்றி ஒரு நம்பிக்கையாளருக்கு சமூகத்தின் பொதுவான நிலைமைகள் கூட வேதனையை உருவாக்க வேண்டும். இந்த வேதனை நிலை ஏற்பட்டால் பிறகு அந்த வேதனையால் துஆவும் வெளிப்படுகிறது. பாகிஸ்தானில் உதாரணமாக ஜமாத்தின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. எல்லா பக்கத்திலிருந்தும் ஜமாத் மக்களுக்கு எதிராக எதிர்ப்பின் அம்புகள் வீசப்படுகின்றன. காழ்ப்புணர்ச்சி வெளிப்படுத்தப்படுகிறது. முல்லாக்களின் பேச்சுக்களால் அல்லது அவர்கள் மீதுள்ள பயத்தால் அல்லது அவர்களின் பேச்சினால் ஏற்பட்ட தப்பெண்ணத்தால் பழைய மற்றும் ஜமாத்துடன் தொடர்புடைய மக்களும் கூட ஜமாத் மீது எதிர்ப்பில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக கூட பாருங்கள், இந்த அநீதி எல்லையை தொட்டுவிட்டது. பாகிஸ்தானில் இந்த நிலைமையில் ஒவ்வொரு அகமதியும் கண்டிப்பாக இன்பமும் ரசனையும் கொண்ட தொழுகையை தொழ வேண்டும். அதே வேளையில் பள்ளிகளை நிரப்பவும் முயற்சி செய்ய வேண்டும். கடந்த நாட்களில் பாகிஸ்தானின் ஹுதாமுல் அஹமதியா சார்பாக சூராவின் முடிவுகளின் நடைமுறைப்படுத்தல்கள் சம்பந்தமான ஒரு ரிப்போர்ட் வந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, எண்ணிக்கையின் அடிப்படையில் நாங்கள் தர்பியத் முடிவுகளில் நாங்கள் இந்த வெற்றியை பெற்றுள்ளோம் என்று. மிகவும் நல்லது, முன்னேற்றத்தின் பக்கம் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த தர்பியத் விவகாரங்களின் பல்வேறு விஷயங்களில் ஒரு விஷயம், எனது ஹுத்பாவை கேட்கும் விஷயத்தில் இத்தனை ஆயிரம் ஹுத்தாமியங்களிடம் கவனம் ஏற்பட்டுள்ளது என்பதாகும். ஆனால் கவலைப்பட வேண்டிய விஷயமாவது, ஜமாத்துடன் தொழுவதின் வழக்கம் உள்ளோர் ஜும்மா ஹுத்பா கேட்போரில் சுமார் மூன்றில் ஒரு பகுதியினரே இருந்தனர் அல்லது அதனை விட சிறிது அதிகமாக இருந்தனர். அதேபோன்று தொழும் வழக்கம் உள்ள ஹுத்தாம்களின் எண்ணிக்கையும் கூட ஹுத்பா கேட்போரின் எண்ணிக்கையில் கணிசமாக குறைவு. நமது கவனம் அல்லாஹ்வின் பக்கம் இல்லாத அத்தகைய ஹுத்பா கேட்பதில் என்ன பயன்? நமது அடிப்படை கடமையின் பக்கம் கவனம் இல்லை. அதுவே மிக மிக அவசியமானது. நான் ஏற்கனவே கூறியது போன்று நான் ஒவ்வொரு இரண்டாவது அல்லது மூன்றாவது ஹுத்பாவிலும் தொழுகை மற்றும் ஜமாத்து தொழுகை அல்லது இபாதத்தின் பக்கம் கவனம் ஊட்டுகிறேன். அதன் தாக்கமே இல்லை என்றால் பிறகு எண்ணிக்கையின் கட்டத்தை நிரப்புவதில் எந்த பயனும் இல்லை. பாகிஸ்தானில் அஹ்மதிகளின் நிலையை விளக்கினேன். அதற்கு பிறகும் அல்லாஹ்வின் பக்கம் கவனம் இல்லை என்றால் பிறகு எப்போது வரும்? நாம் அல்லாஹ்வை பரீட்சிக்க விரும்புகின்றோமா? நவூது பில்லா, நாங்கள் அப்படியேதான் இருப்போம். எங்கள் நிலைமைகளை மாற்றுவது அல்லாஹ்வின் வேலை என்று இதனை நாம் வெளிப்படுத்தினோம் என்றால் பிறகு அல்லாஹ்வை புகார் கூற நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அல்லாஹ் தாலா, நீங்கள் விரும்புவதை செய்யுங்கள் அல்லது செய்யாமல் இருங்கள், எனக்குரிய உரிமையை செய்யுங்கள் அல்லது செய்யாமல் இருங்கள். ஏனென்றால் நீங்கள் மசீஹ் மவ்ஊதை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், எனவே உங்களுக்கு வெற்றியை தந்துவிடுவேன் என்று எங்கும் ஒருபோதும் கூறவில்லை. வெற்றியை பெறுவதற்காக தமது நிலைமையை அல்லாஹ்வின் திருப்திக்கு ஏற்ப அமைப்பது அவசியமாகும். ஹுத்தாம் ரிப்போர்ட்டை பற்றி குறிப்பிட்டேன். ஹுத்தாமுல் அஹ்மதியாவில் மட்டும்தான் அப்படி பலகீனம் உள்ளது என்று அதற்கு ஒருபோதும் பொருள் அல்ல. அன்சார்களின் நிலையும் இதுதான். ஆகவே பாகிஸ்தானின் ஒவ்வொரு அகமதியும் இதன் பக்கம் கவனம் செலுத்துவது அவசியமாகும். வெற்றிகள் உறங்குவதால் கிடைக்காது. வெற்றிகள் அலட்சியத்தால் கிடைக்காது. வெற்றிகள் எல்லையில் குதிரையை கட்டுவதாலும் படைகளை நிறுவுவதாலும் தான் கிடைக்கும். பாகிஸ்தானிலிருந்து வெளியேறி வெளிநாடு வந்துள்ளவர்கள் அல்லது பொதுவாக எல்லா ஜமாத்துகளிலும் இந்த முன்னேற்றமடைந்த நாடுகளிலும் பிற உலகிலும் அவர்களின் நிலை இதுதான். வெளியே வந்ததில் பெரும் தொழுகையாளர்களாகிவிட்டார்கள் என்று நாம் கூற இயலாது. எல்லா இடங்களிலும் தொழுகையாளிகளே உள்ளனர் என்று நாம் கூற இயலாது. ஜமாத்துகளை ஆய்வு செய்யுங்கள், பல பலகீனங்கள் தொழுகை விவகாரத்தில் தென்படும். ஒவ்வொரு நீதியுடனும் எல்லா அமைப்புகளும் ஆய்வு செய்தால் ஒவ்வொரு நாட்டிலும் விளைவுகள் தன்னாலேயே தென்படும். ஆனால் பாகிஸ்தானை விட்டு வெளியில் வந்தவர்கள் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்துள்ளான், அதற்கு நன்றியும் செலுத்த வேண்டும். அதனை எவ்வாறு வெளிப்படுத்துவது? சில ஜமாத்துகளில் தொழுகையில் நல்ல வருகை இருக்கிறது, இருந்தும் எவராவது ஒருவருக்கு ஒரு தொழுகை வீணாகவே செய்கிறது. ஒன்று அல்லது இரண்டு தொழுகைகளை தொழாதவர்கள் பலர் உள்ளனர். இதற்கு ஒரு காரணம், நான் கூறியது போன்று ஜமாத் அமைப்பு அவர்களுக்கு கவனம் ஊட்டுவதில்லை. ஜமாத் அமைப்புக்கு மற்ற முன்னுரிமைகள் உள்ளன. எனது ஹொத்பாக்களை ஒவ்வொருவரும் கேட்பதில்லை. நூற்றுக்கு நூறு கேட்கிறார்கள் என்று கூறினாலும் அதுவும் தவறே. கேட்டாலும் கூட நிரந்தரமாக நினைவூட்டுவதும் ஜமாத்தின் பணியாகும். அதற்காகவே ஜமாத் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. தர்பியத்தின் பக்கம் கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காக கடந்த நாட்களில் இங்குள்ள ஒரு ஜமாத்தின் செயற்குழுவின் சந்திப்பு இருந்தது. சதர் சாஹிப் கூறினார், நான் தலைவராக ஆக்கப்பட்டதிலிருந்து பொருளாதார அமைப்பின் மீது மிகவும் கவனம் செலுத்தினேன். இப்போது நாங்கள் மிக விரைவாக முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று கூறினார். நான் அவரிடம் கூறினேன், நீங்கள் செய்த இந்த முயற்சிகள் சரிதான், ஆனால் ஒரு நம்பிக்கையாளருக்கு அடிப்படையானதும் ஃபர்லானதும் தொழுகையாகும். அதற்காக நீங்கள் என்ன முயற்சி செய்தீர்கள்? இது குறித்து மௌனமே இருந்தது. ஃபஜர் மற்றும் இஷா தொழுகையை பற்றி நான் கேட்டபோது, ஆய்வு செய்தபோது எண்ணிக்கை சற்று அதிகமாக இருப்பது தெரிய வந்த போதிலும், கணிசமான மேம்பாடு இருந்த போதிலும், ஜமாத் அமைப்பின் முயற்சி அதில் எதுவும் இருக்கவில்லை. இன்பமும் ரசனையும் தொழுகையில் உருவாக்கக்கூடியவர்கள் உருவானால் பொருளாதார அமைப்பு தன்னாலேயே சரியாகிவிடும். ஏனென்றால் தக்வாவின் தரம் உயர்ந்து கொண்டே செல்லும் போது பொருள் தியாகத்தின் பக்கம் கவனம் ஏற்படுகிறது. அது மட்டுமின்றி உமூரேயாமா கசாவின் விவகாரங்கள் மட்டும் அதனால் தீர்க்கப்படும் என்பது மட்டுமல்ல, மற்ற துறைகளும் ஆக்டிவ் ஆகிவிடும். தொழுகையை சரிவர பேணும்போது இவை நடைபெறும். இக்காலத்தில் பாகிஸ்தானி மட்டுமல்ல, பொதுவாக உலகில் யுத்த ஆபத்து வேகமாக அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அரசுகளே அதனை இப்போது வெளிப்படுத்த தொடங்கிவிட்டன. அதற்காக ஓரளவுக்கு நடவடிக்கையும் தொடங்கிவிட்டன. இந்த நிலையில் அல்லாஹ்வின் அடைக்கலம்தான் காப்பாற்றும். பலர் எழுதுகிறார்கள், யுத்தம் வந்தால் என்ன நடக்கும், நாங்கள் என்ன செய்வது? அவர்களுக்கு இதுதான் பதில். இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் கூறியது போன்று, அற்புதங்களை உடைய இறைவனை நேசிக்க வேண்டும். அந்த அன்புக்கு ஒரே வழி நமது தொழுகை மற்றும் இபாதத்துகளை அவனது கட்டளைக்கு ஏற்ப அமைத்தவாறு இன்பம் மற்றும் ரசனையை உருவாக்க முயற்சிக்க வேண்டும். பெரும்பாலான மக்கள் இந்த நாடுகளில் வந்து உலகியல் வசதி வாய்ப்புகளை பார்த்து இறைவனை மறந்து விடுகிறார்கள். அவர்களின் கருத்தின்படி இந்த சொகுசுகள் எல்லாம் இந்த நாட்டின் முன்னேற்றத்தின் காரணத்தால் கிடைத்துள்ளது. இந்த மக்கள் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளார்கள், இதற்கெல்லாம் இவர்களின் எந்த அமல் காரணமாக உள்ளது? என்ன இபாதத் செய்கிறார்கள்? இருந்தும் முன்னேறத்தான் செய்கிறார்கள் என்று இவர்கள் யோசிக்கிறார்கள். இன்னும் இவ்வாறும் சிந்திக்கிறார்கள் சிலர், இவர்களை விட நாம் மேல்தான். 5 தொழுகைகள் இருந்தாலும், 5 கடமையாக இருந்தாலும் 1-2வது தொழத்தானே செய்கிறோம் என்று நினைக்கிறார்கள். நினைவில் கொள்ள வேண்டும், இறைவனை மறந்தவர்களுக்கு மறுமையில் தண்டனை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவர்களின் பின்னால் போகாதீர்கள். நாம் அல்லாஹ்வின் பிடியிலிருந்து தப்ப வேண்டுமாயின், நமது தலைமுறைகளையும் காப்பாற்ற வேண்டுமென்றால் இம்மக்களின் வெளிப்படையான நிலைமைகளை பார்க்காதீர்கள். மாறாக இறைவன் நம்மிடம் விரும்புகிற போதனையின்படி அமல் செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா தன் மீது ஈமான் கொண்டதற்கு பிறகு தொழுகையை நிலைநாட்டுமாறு கட்டளையிட்டுள்ளான். ஆகவே ஒவ்வொரு அஹ்மதி ஆண் பெண்ணுக்கும் தமது தொழுகையை பேணுவதும், குறிப்பாக ஜமாத்து தொழுகையின் பக்கம் மிகவும் கவனம் செலுத்தவும் வேண்டும். இக்காலத்தில் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையின் முக்கியத்துவம், தொழுமுறை, அதன் தத்துவம் ஆகியவற்றை மிகவும் விளக்கி கூறியுள்ளார்கள். அல்லாஹ் தஆலா தனது அருளை புரிந்தவாறு அன்னாரை ஏற்பதற்கு நமக்கு வாய்ப்பு தந்துள்ளான். ஆனால் அதற்கு பிறகும் நான் கூறியது போன்று அடிப்படை கட்டளைப்படி அமல் செய்யவில்லை என்றால், மற்றவர்களைப் போன்றே ஓரிரு தொழுகையை போதுமாக்கிக் கொண்டால், அஹ்மதி அல்லாதவர் பெரும்பாலார் இப்படித்தான் செய்கிறார்கள், அவ்வாறு செய்தால் பையத் செய்ததால் எந்த பயனும் இல்லை. தொழுகை சம்பந்தமாக ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் எந்த தரத்தில் நம்மை பார்க்க விரும்புகிறார்கள், என்னென்ன முறையில் நமக்கு புரிய வைத்தார்கள், இது சம்பந்தமாக அன்னாருடைய சில வழிகாட்டல்களை எடுத்து வைக்கின்றேன். ஒரு மொமின் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஓதி ஏகத்துவத்தை பிரகடனம் செய்கிறார். தௌஹீத் என்றால் என்ன? இதனை ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள். அல்லாஹ் அல்லாதவற்றின் பக்கம் குனிவது இறைவனுடன் தொடர்பை முறிப்பதாகும், அல்லாஹ்வை விட்டும் தொடர்பை முறிப்பதாகும். கூறுகின்றார்கள், தொழுகை மற்றும் ஏகத்துவம் எதுவாக இருப்பினும் தௌஹீதை நடைமுறையில் வெளிப்படுத்துவதே தொழுகையாகும். தௌஹீதை வாயால் வாதித்து விட்டோம், அதன் செயல் வெளிப்பாட்டின் பெயர் தொழுகையாகும். கூறுகின்றார்கள், தொழுகை மற்றும் தஷஹுத் எதுவாயினும் அதன் செயல் வெளிப்பாடு தொழுகையாகும். அது இல்லாமை மற்றும் தாழ்மையின் உயிரும், இறைவனின் பக்கம் சாய்ந்த உள்ளமும் இல்லை என்றால் அந்த தொழுகை பயனற்றதும் பர்க்கத்தற்றதுமாகும். கேளுங்கள், உதுஉனி அஸ்தஜிபு லக்கும், என்னை அழையுங்கள் நான் பதிலளிப்பேன் என்ற வசனத்திற்கு உண்மையான உயிர் தேவை. இந்த கவனம் மற்றும் அச்சத்தில் உண்மையின் உயிர் இல்லை என்றால் அதனை விட கிளியின் பேச்சு குறைந்ததல்ல, உண்மையான உயிரை உருவாக்க வேண்டும். கவனத்தையும் அச்சத்தையும் உருவாக்க வேண்டும், அது இல்லை என்றால் பயனில்லை. நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், துஆவில் எளிமையும் கவனமும் இருந்தால் பிறகு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். பிறகு அன்னார் இதனை தெளிவுபடுத்தினார்கள். தொழுகையின் பல்வேறு நிலைகளான ருக்கு, கியாம், சஜிதா இவை அனைத்தும் ஓர் உருக்கத்தின் நிர்பந்தத்தை வெளிப்படுத்துகின்றன, மனிதனின் நிம்மதியின்மையை வெளிப்படுத்துகின்றன. அந்நிலையில் மனிதன் சிலபோது உட்கார்கின்றான், சில வேளை எழுகிறான், சில வேளை சிரமப்படுகிறான். இந்த இக்கட்டான நிலையின் வெளிப்பாட்டின் காரணத்தால் உள்ளத்தில் வெப்பமும் உருக்கமும் உருவாக வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் சஜ்தாவிலும் ருக்கோவிலும் இன்பமும் ரசனையும் அப்பொழுது கிடைக்கும். பிறகு அடிமையின் அந்தஸ்து, உண்மையான பணிவு, பாவத்தை எரித்து அழித்து விடுகிற தொழுகை பற்றி விளக்கியவாறு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், மனிதனது ஆன்மா தன்னையே மறந்து தம்மிடம் இல்லாமையை உருவாக்கிவிடுகிறது. அதாவது அவர் தன்னை ஒன்றுமில்லை என்று கருதுபவராக ஆகிவிடுகிறார். இந்நிலை இறைவன் பக்கம் ஒரு நீரூற்று போன்று ஓடுகிறது. பணிவு உருவாகும் பொழுது அது இறைவன் பக்கம் பெருகி ஓடுகிறது. அல்லாஹ் அல்லாதவற்றை விட்டு அவருக்கு ஒரு துண்டிப்பு ஏற்பட்டு விடுகிறது. இந்நிலையில் அவரிடம் இறைவன் மீது அன்பு ஏற்படுகிறது. முயற்சி செய்து இறை அருளை கேட்டவாறு அல்லாஹ்வை தவிர வேறொன்றின் தொடர்பை அவர் துண்டிக்கிறார். அந்நிலையில் இறைவனின் நேசம் அவரிடம் நிறைகிறது. இறைவனிடம் அந்த நேசம் நிறையும் போது பாபம் எரிந்து அழிந்து விடுகிறது. பிறகு நிரந்தர தொழுகையில் ஓர் இன்பம் உருவாகிவிடுகிறது. ஆகவே நமது தொழுகை நமக்கு இன்பம் தரவில்லை என்று புகார் கூறுவதற்கும் உள்ளத்தில் எண்ணுவதற்கும் பதிலாக நாம் அல்லாஹ்விடம் சிறப்பு தொடர்பை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். நாம் நமது நிலைமைகளை பார்க்க வேண்டும். நாம் விழுந்தெழுகிறோமா அல்லது தொழுகையின் உரிமையை செலுத்துகிறோமா? பிறகு தொழுகையில் ஒளி மற்றும் இன்பம் பெறும் வழிமுறைகளை பற்றி மேலும் விளக்கியவாறு கூறுகின்றார்கள், தொழுகையை முறைமைப்படுத்துவதும் பேணுவதும் மிகவும் பெரிய விஷயமாகும். அதன் மூலமாக முதலில் உறுதியான வழக்கமாக அது நிலை நின்று விடுகிறது. அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதலில் எண்ணம் ஏற்படுகிறது. பிறகு சிறிது சிறிதாக ஒரு நேரம் வருகிறது. இவையெல்லாம் வந்துவிட்டால், உறுதியான வழக்கம் ஏற்பட்டுவிட்டால், ஒரு நேரம் வருகிறது, மனிதன் அனைத்தையும் துண்டித்துவிட்டு தொழுகையில் ஓர் இன்பத்தை பெறுகிறார். உலகை விட்டு மனிதன் துண்டித்துக் கொள்கிறார். இறைவனிடம் கவனம் ஏற்படுகிறது. பிறகு தொழுகையில் அந்த இன்பமும் ரசனையும் ஏற்படுகிறது. ஆகவே முதலில் தொழுகையை வழக்கமாக்குவது அவசியமாகும். நம்மை நாமே தொழுகையில் பேணுதல் செய்வது அவசியமாகும். வெளிப்படையான முறையில் தொழுகையின் பலன் தென்பட்டாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, தொழுகையை பேணுவது நம்மீது கடமையாகும். நான் எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடமே திரும்ப வேண்டும் என்று புரிந்து வழக்கத்தை உருவாக்க வேண்டும். அவனிடமே செல்ல வேண்டியுள்ளது. தேவைகளை அவனிடமே கேட்க வேண்டியுள்ளது. இந்த நிரந்தர தன்மை நம்மிடம் இருந்தால் பிறகு ஒரு வேளை வரும், தொழுகையின் உரிமையும் நம்மிடம் உருவாக தொடங்கிவிடும். தொழுகையின் இன்பம் கிடைக்க தொடங்கிவிடும். கேட்கும் போது சிலர் இவ்வாறு பதில் தருகிறார்கள், அதாவது நாங்கள் தொழுவதற்கு முயற்சி செய்கிறோம், ஆனால் சோம்பலாகி விடுகிறது என்கிறார்கள். இந்த பதில் இனி வராது. ஏனென்றால் தொழுகையின் முக்கியத்துவம் தெரியாத போது சோம்பல் ஏற்படுகிறது. அல்லா அல்லாதவற்றை மனிதன் மிக முக்கியமானதாக கருதுகின்றான். அல்லாஹ்வின் மீது முழுமையான உறுதிப்பாடு இருந்தால் இந்த சோம்பல் எப்படி ஏற்பட முடியும்? ஆக இன்று உலகின் நிலைமைகளின் தீய தாக்கத்திலிருந்து உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் காப்பாற்றுவதற்காக அல்லாஹ்விடம் களங்கமற்ற முறையில் குனிவது அவசியமாகும். குனிவதற்கான மிகச்சிறந்த வழி அல்லா தாலா அவனது ரசூல் மற்றும் காலத்தின் இமாம் ஆகிய ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இதனையே கூறியுள்ளார்கள், நாம் நமது தொழுகையை நிறைவேற்றுவதிலும் இபாதத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், இந்த இயக்கத்தில் இணைவதில் உலகம் நோக்கமாக இருக்கக்கூடாது, மாறாக இறைவனின் திருப்தியே நோக்கமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உலகம் ஏதோ ஒரு வகையில் கடந்து சென்று விடும் இடமாகும். ஒரு பார்சி கவிதையில் கூறுகிறார்கள், இரவு குளிராக இருந்தாலும் சூடாக இருந்தாலும் கழியத்தான் போகிறது. நிலைமைகள் நல்லதாக இருந்தாலும் மோசமாக இருந்தாலும் கழியவே போகிறது. கூறுகிறார்கள், உலக நோக்கங்களை முற்றிலும் தனியாக வையுங்கள். அதனை மார்க்கத்துடன் ஒருபோதும் இணைக்காதீர்கள். ஏனென்றால் உலகம் அழியக்கூடிய ஒன்றாகும். மார்க்கமும் அதன் பழங்களும் நிலைத்து நிற்பவை. உலகில் வாழ்நாள் மிகவும் குறைவாக உள்ளது. நீங்கள் பார்க்கிறீர்கள், ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு கணமும் ஆயிரக்கணக்கான மரணங்கள் நிகழ்கின்றன. பல்வேறு வகை அழிவுகளும் நோய்களும் உலகை அழித்துக் கொண்டிருக்கின்றன. சில வேளை காலராவர் அழிக்கிறது, இப்போது பிளேக் நோய் அழிக்கிறது. அக்காலத்தில் பரவியிருந்தது பிளேக் நோய். எவருக்கு என்ன தெரியும்? எவர் எதுவரை இருப்பார் என்று யாருக்கு என்ன தெரியும்? மரணம் எப்போது வரும் என்று தெரியாத போது அதனை குறித்து கவனமற்று இருப்பது எத்தனை முடத்தனம். மறுமையை குறித்து கவலைப்படுவது அவசியமாகும். எவர் மறுமையை குறித்து கவலைப்படுவாரோ அவர் மீது இறைவன் உலகில் கருணை காட்டுவான். அல்லாஹ் வாக்குறுதி அளித்துள்ளான், மனிதன் முழுமையடைந்தால் அவருக்கும் மற்றோருக்கும் இடையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தி விடுகிறான். எனவே முதலில் முஃமின் ஆகுங்கள், அது இந்நிலையில் நடக்க முடியும். இறை உணர்வையும் தக்வாவின் அடிப்படையிலும் அமைந்த பையத்தின் கலப்பற்ற நோக்கங்களை உலக நோக்கங்களுடன் கலந்துவிட வேண்டாம். தொழுகைகளை பேணுங்கள், தௌபா மற்றும் இஸ்திஃபாரில் மூழ்கிருங்கள். மனித இனத்தின் உரிமைகளை காப்பாற்றுங்கள். எவருக்கும் துக்கம் தராதீர்கள். நம்பிக்கையிலும் தூய்மையிலும் முன்னேறுங்கள். அல்லாஹ் எல்லா வகையான அருளும் செய்வான். பெண்களுக்கும் உங்கள் வீடுகளில் போதனை செய்யுங்கள், அவர்கள் தொழுகையை பேணி வரட்டும். அவர்களை புகார் கூறுதல் மற்றும் புறம்பேசுதலில் இருந்து தடுங்கள். தூய்மை நம்பிக்கை ஆகியவற்றை அவர்களுக்கு கற்றுத்தாருங்கள். புரிய வைப்பது மட்டுமே நமது நிபந்தனையாகும், அதன்படி அமல் செய்வது உங்கள் பணியாகும். மற்றவருக்கு புரிய வையுங்கள், பெண்களுக்கு புரிய வையுங்கள், பிள்ளைகளுக்கு புரிய வையுங்கள். இதற்கு நீங்கள் சுயமே தூயவராகவும் நம்பிக்கையாளராகவும் இருக்கும் முன்மாதிரியை காட்ட வேண்டும். பிறகு கூறினார்கள், ஐவேளை உங்கள் தொழுகையில் துஆ செய்யுங்கள். உங்கள் மொழியிலும் துஆ செய்வது தடுக்கப்படவில்லை. எதுவரை லைக்கவில்லையோ அதுவரை இன்பம் கிடைப்பதில்லை. குறிப்பான கவனம் பிறக்காமல் கிடைப்பதில்லை. பணிவு இல்லாமல் உள்ளம் லைக்காது. என்ன ஓதுகிறோம் என்று புரியும் போதுதான் பணிவு ஏற்படும். எனவே தமது மொழியில் தமது வேண்டுகோளை வைப்பதன் மூலம் உருக்கம் ஏற்படும். இதனால் தொழுகையை தமது மொழியிலேயே படிக்கலாம் என்று அதற்கு ஒருபோதும் பொருள் அல்ல. நான் சொல்ல வருவதாவது, சுன்னத்தான துஆக்கள் ஜிக்ருகளுக்கு பிறகு உங்கள் சொந்த மொழியிலும் துஆ செய்யுங்கள். அதுவன்றி தொழுகையின் அந்த சொற்களில் இறைவன் ஒரு பர்க்கத்தை வைத்துள்ளான். தொழுகை என்பது துஆவின் பெயராகும். எனவே அதில் துஆ செய்யுங்கள். அதன் மூலம் உலகம் மற்றும் ஆகிரத்தின் ஆபத்துகளில் இருந்து தப்புங்கள். நன்முடிவை எய்துங்கள். உங்கள் எல்லா பணிகளும் அவனது விருப்பத்திற்கு ஏற்ப நடக்கட்டுமாக. உங்கள் மனைவி மக்களுக்கும் துஆ செய்யுங்கள். நல்ல மனிதராக ஆகுங்கள். எல்லா வகை தீமையிலிருந்தும் தப்புங்கள். அல்லா தாலா நம்மை தொழுகையை பாதுகாப்பதற்கு வாய்ப்பு தருவானாக. அதில் முறைமையை பேண வாய்ப்பு தருவானாக. நமது தொழுகைகளை கலப்பற்ற முறையில் அவனது திருப்திக்காக நிறைவேற்ற தௌஃபீக் தருவானாக. நமது தொழுகையில் இன்பமும் ரசனையும் உருவாகட்டுமாக. எப்போதும் அதில் நாம் சோம்பல் காட்டாதவர்களாக இருப்போமாக. இன்று உலகின் ஆபத்துகள் மற்றும் துன்பங்களிலிருந்து நாம் அல்லாஹ்வின் அடிமைத்தனத்தின் கடமையை நிறைவேற்றுவதன் மூலமே ஈடேற்றம் பெற முடியும் என்ற உண்மையை நாம் புரிவோமாக. அல்லாஹ் அதற்கு நமக்கு தௌஃபீக் தருவானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وَاذْكُرُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَر